2013 ஆம் ஆண்டு ஜனவரி மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் அண்ணாச்சி ஆடுகிறாரு என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னோரை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். வள்ளுவ உவமைகள் கால தேச எல்லைகளை கடந்து இன்றும் சிந்திப்பதற்கும் உணர்வதற்கும் எளிதாக இருக்கும் தன்மையை பற்றியும் பேசினோம். இப்போது அவர் காட்டும் அச்சாணியையும் அந்த அச்சாணி அன்னாரோடு அது பொருந்தி போகும் தன்மையையும் பற்று சற்று பார்க்கலாம். எல்லா பொருட்களுக்கும் பயன்பாட்டு மதிப்பு அல்லது யூஸ் வேல்யூ, யூட்டிலிட்டி வேல்யூ, உள்ளுறை மதிப்பு அல்லது இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ற இரு வேறுபட்ட மதிப்புகள் உண்டு. பொன் ஆபரணமாக மாறினால் அதன் மதிப்பு சற்று கூடலாம். ஆபரணத்தின் செய் நேர்த்தி பொன்னுக்கு உண்டான மதிப்பை சற்றே கூட்டலாம். ஆனால் ஆபரணமாக இருந்தாலும் வெறும் தங்க பாலமாகவே இருந்தாலும் தங்கத்துக்கு உண்டான மதிப்பில் பெரிய அளவில் மாறுதல் ஏதும் ஏற்படாது. மரக்கட்டை கட்டையாக கிடக்கும்போது அதன் மதிப்பு வேறு, விறகாக விற்கப்படும் போது அதன் மதிப்பு வேறு. அதே மரக்கட்டை மேசை நாற்காலியாக மாறினால் அதற்கு உண்டாகும் மதிப்பு அதிகமாகிறது. வேடிக்கையாக சொல்வதுண்டு, கையில் கடிகாரம் கட்டியிருக்கிறீர்கள், 40-50 ஆயிரம் கொடுத்து வாங்கிய கடிகாரமாக இருக்கலாம், அதை கொஞ்சம் கழட்டி கொடுங்கள். அதை தனித்தனி பாகமாக பிரித்து உங்கள் கையிலேயே கொடுத்து விடுகிறேன். இப்போது அதன் மதிப்பு என்ன? 100 ரூபாய் பெறாது இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் பயன்பாட்டாலும் செய் நேர்த்தியாலும் மதிப்பு கூடும். மிகச் சிலவற்றுக்கு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதற்குள்ள மதிப்பில் பாதிப்பே ஏற்படாது. அச்சாணியும் அப்படித்தான். அதற்கென்று தனிப்பட்ட மதிப்பு என்று ஏதும் கிடையாது. உருள் பெறும் தேரிலிருந்து கழற்றி எடுக்கப்பட்ட அச்சாணி என்ன மதிப்பு பெறும்? எவ்வளவு கொடுப்பீர்கள்? அது வெறும் இரும்பு துண்டு. இரும்பின் எடைக்கு உண்டான மதிப்பு, அதுவும் தேய்மானம் போன மதிப்பு கிடைத்தால் அதிகம். ஆனால் அதே அச்சாணி தேரின் சக்கரத்தண்டில் பொருத்தப்படும் போது அதன் மதிப்பு எல்லையை தாண்டுகிறது. ஏன்? அவ்வளவு பெரிய பாரமான தேர் உருளும்போது உண்டாகக்கூடிய பெரும் அழுத்தம் சக்கரத்தில் விழுந்து அதன் தண்டில் விழுந்து அச்சாணியின் மேல் விழுகிறது. அத்தனை அழுத்தத்துக்கும் ஈடு கொடுப்பதாக இருக்கிறது அந்த இரும்புத்துண்டு. மனிதர்களிலும் அப்படித்தான். தன் முயற்சியால், தன் ஆற்றலால், தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் தன்மையால் பொன்னைப் போல சுடர் விடுபவர்களும் உண்டு. தான் இருக்கும் இடத்தால், தான் ஆற்றும் செயலால் முக்கியத்துவம் பெறுபவர்களும் உண்டு. பல சமயங்களில் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது, இன்னொன்று இருந்தால் இந்த ஒன்று இருக்காது. என்னதான் முயன்றாலும் தங்கத்தால் அச்சாணி செய்துவிட முடியுமா? செய்தால் தாங்குமா? ஆக இந்த இடத்துக்கு இதுதான் பொருத்தம் என்று கவனமாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உலோகமே அச்சாணியாக வடிவடிப்பதைப் போல அதிகார மையங்களிலும் உயர் பதவிகளிலும் அமர்த்தப்படுபவர்கள் அந்தந்த பதவிக்கு உகந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லோருமே பொன்னை போன்ற சுயமதிப்பையும் இரும்பைப் போல அழுத்தம் தாங்கும் தன்மையையும் ஒன்றாக வாய்க்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவர்கள் இரும்பைப் போல இருந்தாக வேண்டும் என்பதே அடிப்படை விதி. அதை மாற்றிவிட முடியாது. இது ஒன்று. இன்னொன்றை பார்ப்போம். தேர் உருண்டு கொண்டிருக்கும் வரையில் அச்சாணியை எடுத்துவிட்டு இன்னொரு அச்சாணியை அங்கே பொருத்திவிட முடியாது. இட் இஸ் த மூவிங் ஸ்ட்ரக்சர். அச்சாணியை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்னும் நிலை ஏற்படும் போது தேரை சற்று நிறுத்திவிட்டு தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படித்தான் முக்கியமான பதவிகளை வகிப்பவர்களின் நிலையும் உள்ளதல்லவா? ஒரு சாதாரண பதவியை வகிக்கும் ஒருவர் ராஜினாமா செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு மாத கால முன்னறிவிப்பு தர வேண்டியிருக்கிறது. அந்த இடைக்காலத்தில் இன்னொருவரை அந்த பணியில் அமர்த்தி புதியவரை இப்போதே உள்ளவரிடம் சற்றே வேலை பழகிக் கொள்ளும் வாய்ப்பை நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறதா? ஆனால் அதுவே பெரிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பதவி விலகினால் முன்னறிவிப்பு தர வேண்டிய காலம் மூன்று மாதமாகவும் அதற்கு மேலும் கூட விரிவடைகிறது. இன்னொருவரை அந்த பொறுப்பில் அமர்த்தி அவருக்கு சூழல் பழக வேண்டியதற்கான காலத்தையும் கொடுத்த பிறகே இப்போது உள்ளவரை பணியிலிருந்து விடுவிக்க முடிகிறது. அது தேராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அச்சாணியை மாற்றுவதற்கு சற்று அவகாசம் தேவைப்படுகிறது. தேரை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிர்வாகத்துக்கோ என்றால் அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக இன்றி அமையாதவர் என்று ஒருவரும் கிடையாது. ஒருவர் இல்லாவிட்டால் மற்றொருவர் அந்த சுமையை தாங்கத்தான் வருவார். என்றாலும் அப்படி சுமையை தோல் மாற்றி தருவதற்கு சற்று அவகாசம் தேவைப்படுகிறது. Nobody is indispensable, but it takes some time to enable to dispense with anybody. இது உண்மைதானே. ஆக பொண்ணை போல் தனக்கென சுதந்திரமான தனிமதிப்பு உள்ளவர்களாகவே இல்லாவிட்டாலும் பளு தாங்கும் திறனால் உயர் பதவிகளில் அமர்த்தப்படுபவர்கள் இரும்பை போல இருந்தே ஆக வேண்டும். ஆனால் நகையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்கத்தின் மதிப்பு மாறாது. அச்சாணியாக இருக்கும் வரையில்தான் அந்த இரும்பு துண்டுக்கு அவ்வளவு மதிப்பு கிடைக்கும். அது அச்சாணி என்ற இடத்திலிருந்து விலகும்போது மறுபடியும் அது பழையபடி இரும்பு துண்டு தான். ஆனால் இப்போது அது தேய்மானம் அடைந்த இரும்பு துண்டு. இதை அப்படியே உயர் பதவிகளில் இருப்பவர்களோடு பொருத்தி பார்க்க முடியும். அதிகாரி அதிகாரியாக இருக்கும் வரையில்தான் அதிகாரம். அதிகாரத்திலிருந்து விலகிய பின் அவர் பழையபடி மனிதர் தான். அவருடைய மனிதத்தன்மையை சார்ந்தே அவர் மதிப்பு அமைய முடியும். ஒருவனுடைய மற்ற தன்மைகள், சமூக பொருளாதார மற்ற இயல்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் அழுத்தங்களை தாங்கக்கூடிய நிலையில் இருந்தால் இருக்கும் வரையில் அவன் அச்சாணிதான். வெறும் இரும்புதானே என்று நினைத்து விடாதே. இரும்பால்தான் அச்சாணியாக இருக்க முடியும். என்னதான் முயன்றாலும் பொன்னால் அச்சாணி அமைக்க முடியாது. அப்படியே பிடிவாதமாக அமைத்தாலும் அது கொஞ்ச காலத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும். மனிதர்களில் எல்லா வகையும் உண்டு. பொன் மனமும் இரும்பு குணமும் அமைந்தவர்களும் உண்டு. வெறும் இரும்பு குணம் மட்டுமே கொண்டவர்களும் உண்டு. முதல் ரகத்தவர்கள் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உள்ள மதிப்போடு இருப்பார்கள். இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் பதவிக்காலம் வரையில் முக்கியத்துவத்தோடு இருப்பார்கள். இதனால்தான் இந்த குறளை வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தில் வைத்தார். செய்கின்ற செயலில் திண்மை, உறுதி, அபாரமான பாரங்களை சுமக்கும் ஆற்றல் போன்ற தன்மைகளே ஒரு செயலை நிர்வாகித்து வழி நடத்துபவருக்கு தேவை என்பதால் அவரிடம் இந்த தன்மை இருந்தாலே போதும், அந்த பொறுப்புக்கு அவர் தகுதி பெறுகிறார். இதைத்தான் பரிமேலகர் அச்சு உருள் கோத்த மரம், ஆணி உருள் கழலாது அதன் கடைக்கண் செருகும் அது வடிவார் சிறிதாயிருந்தே பெரிய பாரத்தை கொண்டு உய்க்கும் திட்பம் உடைத்து. அதுபோல் வடிவார் சிறியவராயிருந்தே பெரிய வினைகளை கொண்டிருக்கும் திட்பமுடைய அமைச்சரும் உளர். அவரை அத்திட்பம் நோக்கி அறிந்து கொள்க என்பதாம். இதனால் அவரை அறியும் ஆறு கூறப்பட்டது என்று உரை செய்கிறார். பாரம் சுமக்கும் தன்மையை அடுத்த குரலான கலங்காது கண்ட வினாக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் என்று பேசுகிறது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பது ஒரு பணியில் ஒருவரை நியமிக்கும் பொறுப்பில் உள்ளவருக்கு வள்ளுவர் காலத்தில், அரசர்களுக்கு நம் காலத்தில், அதற்கான பொறுப்பில் உள்ளவர்களுக்கு என்று கொள்ளலாம் சொல்லப்படுகிறது. அந்த செயலை மேற்கொண்டவர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் அடுத்த குறளில் வகுக்கப்படுகிறது. வள்ளுவர் சொன்னது என்னமோ, ஒரு பணியில் ஒருவரை நியமிக்கும் பொறுப்பில் உள்ளவர் அந்த பணிக்கு உரியவரை அடையாளம் காண்பது எப்படி என்பதற்கான வழி என்றாலும், இந்த குரலுக்குள் அப்படிப்பட்ட பணியில் அமர்பவர்கள் தன்னைத்தானே செலுத்தி கொள்ள வேண்டிய நடத்தி கொள்ள வேண்டிய விதத்தையும் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக சொல்வது போலவும் தென்படுகிறது அல்லவா. இன்றைக்கு பதவியில் இருக்கிறோம் என்பதற்காக அண்ணாச்சி ஆடுகிறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ என்ற போக்கில் நடந்து கொண்டால் ஆட்டம் முடிந்ததும் போட்ட புலிவேஷம் கலைந்து போகும். நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் வரையில்தான் உனக்கு மதிப்பு. இதிலிருந்து நீ இறங்க வேண்டிய தருணம் ஒன்று வரும். அந்த தருணத்தை எதிர்கொள்ளத்தக்கவனாக உன்னை நீயே உருவாக்கிக்கொள். உயர் உன் பயன் மதிப்பை சுயமதிப்பாக மாற்றும் கலையையும் கற்றுக்கொள். நாளை நீ அச்சாணி நிலையிலிருந்து உருவி எடுக்கப்பட்ட பின் வெறும் தெருவில் கிடக்கும் வெற்றாணி, தேய்ந்து போன இரும்பு துண்டுதான். ஆகவே உன் மதிப்பையும் நீ உணர்ந்து கொண்டு இப்போதே நீ பொன் நிலைக்கு மனத்தளவில் மனித நேயத்தில் பழகும் தன்மையில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாத வகையில் உயராவிட்டால் வேஷம் கலைந்த புதுவேஷதாரியாகத்தான் போவாய். வேடிக்கை பார்க்க கூட ஆள் இருக்காது என்ற அழுத்தமான எச்சரிக்கையையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது வள்ளுவரின் அச்சாணி. குறளின் ஓமை விரிய விரிய அது எப்படிப்பட்ட வடிவங்களையெல்லாம் எடுக்கிறது, எப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் பொருந்துகிறது என்று தெரிகிறது அல்லவா. இந்த குறளுக்கு இந்த வகையில் அணுகி பொருள் காண வழிகாட்டியவர் ஆசிரியர் திரு தி வேணுகோபாலன் அவர்கள். அவரிடம் கற்ற மற்ற குறள் நயங்களில் சிலவற்றை வரும் மாதங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.